ಗೌರವ ಸಾಂದಿ ಶ್ರೀ ಸ್ಕಂದರಾಜ
ನನ್ರಿ ಪ್ರತಿ ಕುಲುಕಳಿನ್ ತಲೆವರ್ ಅವರ್ಗಳೇ, ಇದುವರೈ ಗೌರವ ಅಮೈಚರ್ மஹிந்த அமரவீர அவர்கள் மீன்பிடி துறையின் புதிய நடைமுறைகள் பற்றியும் சர்வதேச ரீதியாக இந்த மீன்பிடி துறை தொடர்பாக அபிவிருத்தி செய்து அதை ஒரு கைத்தொழிலாக உருவாக்கி அதிலிருந்து வருமானங்களை ஈட்டிக் கொள்வது தொடர்பாகவும் மீனவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ள வசதிகள் வாய்ப்புகள் அதனுடைய அபிவிருத்திகள் தொடர்பாக மிகவும் விரிவாக விளக்கமாக பல்வேறு கருத்துக்களை எடுத்து கூறினர். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வாறு இங்கு முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் விளக்கங்கள் அனைத்தும் வடபகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்தை தவிர்ந்த ஏனைய இடங்களுக்கு மட்டுமே உரியதா என்பது என்னுடைய ஒரு அச்சம் அல்லது ஐயம். ஏனென்று கூறினால், கௌரவ அமைச்சர் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மீன்பிடி தொடர்பான பிரச்சனைகளை நேரில் வந்து பார்வையிட்டிருக்கின்றார். அங்கு மாவட்ட மட்டத்திலே மாவட்ட செயலாளரது தலைமையில் ஒரு ஒன்று கூடல் ஒன்று கௌரவ அமைச்சர் வருகை தந்தபொழுது நடாத்தப்பட்டது. அந்த ஒன்று கூடலிலே இந்த மீனவ சங்கங்கள் எனது பிரதிநிதிகள் அந்த மீன்பிடி தொழில் சார்ந்த அதிகாரிகள் மக்களின் பிரதிநிதிகளாகிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து முல்லைத்தீவு மாவட்டம் இந்த மீன்பிடியிலே எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. அந்த ஒன்று கூடல் முடிவடைந்ததன் பின்பு கௌரவ அமைச்சரவர்களை நாங்கள் கொண்டு அங்குள்ள மீன்பிடி பிரதேசங்களுக்கு கொண்டு சென்று காட்டினோம். அந்த யுத்தத்திலே வெறுங்கையோடு மீள்குடியேறிய மக்கள் அந்த கடலிலே தங்களுடைய பூர்வீக தொழிலாகின மீன்பிடியை மேற்கொள்வதற்கு அவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை பற்றி கௌரவ அமைச்சர் அவர்கள் நேரே பார்வையிட்டார். தென்பகுதியிலே இருந்து வந்த சிங்களவர்கள் அத்துமீறிய முறையில் சட்டத்துக்கு முரணான முறையில் அதிகாரிகளிடம் இருந்து அனுமதி பெறாத முறையிலே அங்கு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதை நாம் நேரடியாக உங்களுக்கு காண்பித்தோம். அது மட்டுமல்ல, தனியாரது பூர்வீக காணிகளில் ராணுவமயமாக்கப்பட்டுள்ள வட்டுவாகல் பகுதியிலே அங்கு பூர்வீகமாக மீன்பிடிக்கப்பட்ட இடங்கள் வேலியடைக்கப்பட்டு தடை செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் நேரடியாக பார்த்தீர்கள். இவ்வாறு பலவேறு விதமான அங்குள்ள பிரச்சனைகளை தாங்கள் பார்வையிட்டும் அதன் பின்பு அது உயர் மட்டத்திலே அதிகாரிகளோடு பல்வேறு விதமான சந்திப்புகள் ஏற்படுத்தப்பட்டும் இந்த மீனவர்களது பிரச்சனை இதுவரை தீர்க்கப்படவில்லை. தங்களுடைய முதலீடுகள், முன்மொழிவுகள், அபிவிருத்திகள், செயற்பாடுகள் இந்த யுத்தத்திலே மாண்டு போன இன்று சர்வதேசமே திரும்பி பார்க்கின்ற இந்த முள்ளிவாய்க்காலை, இந்த மாத்துளனை, அம்பலவம் பக்கனையை தவிர்த்த இடங்களில முன்னெடுக்கப்படுகின்றது. நாங்கள் எதுவும் கேட்கவில்லை. இந்த தமிழர்கள் கையேந்தி வாழவில்லை, அவர்கள் கௌரவமாக தன்மானத்தோடு வாழ்ந்தார்கள். அந்த யுத்த நேரத்திலே கூட எவன் எது கொடுத்து தருவான் என்ற ஏக்கம் நமது மக்களுக்கு இருக்கவில்லை. தமது சுயதொழிலை செய்து தமது பூர்வீக நிலங்களிலே அவர்கள் கௌரவமாகத்தான் வாழ்ந்தார்கள். இன்று இந்த யுத்தம் நிறைவடைந்து 7 வருட காலம் முடிவடைந்த பின்பும் பல கோடி ரூபாய் பல துறைகளிலே கொட்டப்பட்ட பின்பும் ஏன் இந்த முல்லைத்தீவு மாவட்டம் ஏழ்மையான மாவட்டமாக காணப்படுகிறது? இவ்வாறான பொருத்தமற்ற அதிகாரிகளது அது உயர் நிலையிலே உள்ள அதிகாரிகளது செயற்பாடுகள் தான் எமது மாவட்டத்தை ஏழ்மையாக்கி வைத்திருக்கின்றது. மாவட்ட மட்டத்திலே, மாகாண மட்டத்திலே, தேசிய மட்டத்திலே பல முன்னெடுப்புகள் நடைபெற்றாலும் பல முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இன்று தங்களுக்கு முன்பு இங்கு உரையாற்றிய கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் இந்த இலங்கையின் பொருளாதாரத்தினுடைய முன்னோக்கிய பயணம் பற்றியும் அதனுடைய பொருளாதார அபிவிருத்தி பற்றியும் பொருளாதாரத்தை எவ்வாறு பலப்படுத்த உள்ளோம், எவ்வாறு அபிவிருத்தி செய்யப்பட உள்ளோம் என்று பல்வேறு விதமான ஆசை வார்த்தைகளை எடுத்து கூறினர். ஆனால் இந்த மக்களது, இந்த யுத்தத்திலே தோற்று போன மக்களது இந்த அடிப்படை பிரச்சனைகள், அவர்களிடையே வயிற்றில் அடிக்கின்ற இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை இந்த இலங்கை ஒரு சுபூட்சமான நிலையை அடையுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. கௌரவ அமைச்சர் அவர்களே, அங்கு முல்லைத்தீவு மாவட்டத்திலே சேவையாற்றுகின்ற அரசு அதிகாரிகளிடம் எவ்வாறு அத்துமீறிய மீன்பிடி நடைபெறுகின்றது, எவ்வாறு சட்டத்துக்கு முரணான முறையிலேயே மீன்பிடி தொழில் நடைபெறுகின்றது என்று நாங்கள் மாவட்ட மட்ட ஒன்று கூடல்களிலே கேட்கின்ற பொழுது அவர்கள் கையை விரிக்கின்றார்கள். இவை அனைத்தும் மேலிடத்திலேயே விருந்து வருகின்ற கட்டளைகளை மீறி தாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று கூறுகின்றார்கள். ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள்? இதனுடைய உட்கருத்து என்ன?
கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்கள் மதியம் மீண்டும் துவங்குகின்ற போது உங்களுடைய பேச்சை தொடரலாம். அதுவரை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். சபை ஒழுங்கு, நான் சபையை இடைநிறுத்தி மீண்டும் 1:30 மணிக்கு தொடரும் என்பதை அறிவிக்கின்றேன்.
நன்றி.